அந்த அருமையான இந்த நன்னாளிலே, இந்த பொன்னாளிலும் கர்த்தர் இந்த பகுதிக்கு, அமெரிக்க ஐக்கிய நாடுகளுக்கு இந்த பகுதிக்கு கொண்டு வரும்படியான கர்த்தர் கிருபை செய்தார். கடந்த மாதமும் இந்த மாதமும் இந்த பகுதிகளில் தங்கி மகளுடைய வீட்டிலே ஒரு மாதம் தங்கியிருந்தோம். இனி நாளைய தினத்தில் 8ஆம் தேதி மீண்டுமாக மகளுடைய வீட்டுக்கு கடந்து சென்று அங்கிருந்து எங்களுடைய தாயகம் திரும்புவதற்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். நீங்கள் இந்த நாளில் இந்த ஆராதனையில் ஜெபித்த அந்த விண்ணப்பங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது அருமையான 1000 அவர்கள் ஜெபித்தார்கள். தங்க தமிழ்நாட்டினுடைய நிலைமை, நம்முடைய தேசத்தை நீங்கள் அதிகமாக நேசிக்கிறீர்கள், தாய் வீட்டை குறித்து அதிகமாக சிந்திக்கிறீர்கள் என்பதை நான் கேள்விப்பட்டு மிகவும் என்னுடைய உள்ளம் எல்லாம் பூரிப்படுகிறது. நாம் எங்கு போனாலும் நம்முடைய தேசத்திற்கு, நம்முடைய இனஜன பந்துக்களுக்காக ஜெபிக்க நாம் கடமைப்பட்டுக்கிறோம். கர்த்தர் உங்களையும் இந்த அருமையானது திருச்சபை நாளொரு மேனியும் பொழுது வேண்டுமாக நல்ல ஆவிக்குரிய சபையாக இன்னும் ஏராளமான மக்களை, புதிய புதிய மக்களை கொண்டு வந்து இந்த இடங்களெல்லாம் நிரப்பப்பட வேண்டும் என்று என்னுடைய மிகுந்த வாஞ்சையும் என்னுடைய தரிசனமும் என்னுடைய கரிசனமாயிருக்கிறது. நாம் ஒரே ஒரு வசனத்தை, நாம் பரிசுத்த திருமறையிலிருந்து ஒரு வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நாம் வாசிப்போம். கர்த்தர் ஆபிராமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டை விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. இந்த அருமையான இந்த வார்த்தையிலே, இந்த வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது அன்பானவர்களே, இந்த உலகத்தை உண்டாக்கின கர்த்தர் ஒரு மனிதனை பார்த்து ஆபிராம் என்று சொல்லலாம், ஆபிரகாம் என்று சொல்லலாம். அந்த ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிற வார்த்தை முதலாவது போ என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆபிரகாம் போனான். அடுத்தது இன்னொரு காரியம் என்ன சொல்றாரு, வா என்று, தா என்று சொல்லுகிறார் கர்த்தர். தந்தேன் என்று சொல்லுகிறான் ஆபிரகாம். இந்த ரெண்டு தாங்க இந்த வார்த்தைகளை நம்ம வாசிக்கும் பொழுது இன்றைக்கு நமக்கு கொடுத்திருக்கிற தலைப்பு வந்து விசுவாசத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். ஆங்கிலத்தில் ஹோல்ட் ஆன் டு ஃபெய்த். பிளீஸ் பேர் வித் மீ, ஐ ஹவ் ஸ்டடிட் இன் தமிழ் மீடியம், ஸோ அதனால நீங்க ஆங்கிலம் அதிகமாக என்னிடத்தில் எதிர்பார்க்க வேண்டாம், பொறுத்துக் கொள்ளுங்கள். எம்ஏ பிடி இதையெல்லாம் தமிழாக்கத்தில் தங்க தமிழ்நாட்டில் படித்தவர், ஆகவே இடையிடையே சில சொற்களை நான் பயன்படுத்துவேன். ஆகவே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற காரிய தலைப்பு விசுவாசத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். இந்த விசுவாசம் என்று சொன்னாலே உடனடியாக இந்த 66 புத்தகங்கள் அல்ல, பழைய ஏற்பாட்டில் 39, புதிய ஏற்பாட்டில் 27 புத்தகங்கள், இந்த ஒட்டுமொத்தமாக பரிசுத்த திருமறையில் பார்க்கும் பொழுது முதலாவது ஆபிரகாமனுடைய ஞாபகம் தான் நமக்கு வரும். காரணம் என்னவென்றால், அந்த ஆபிரகாம் விசுவாசிகளின் தகப்பனாயிருந்தார். அது மட்டுமல்ல, அவருக்கு வந்து ஏன் அந்த பெயர் வந்தது, 3 மேஜர் ரிலிஜியன்ஸ், ஹி வாஸ் அ ஃபாதர். அவர் தகப்பனாயிருந்தார். முதலாவது யூதர்களுக்கு தகப்பன், அடுத்தது பார்த்தா இஸ்லாமின மக்களுக்கு தகப்பன், அடுத்தது கிறிஸ்துவ சமுதாயத்தில் இருக்கிற நமக்கு வந்து அவர் தகப்பன். அதனால 3 மிகப்பெரிய மதத்தை சார்ந்த காரியங்கள் என்று சொல்ல விரும்புகிறேன். ஆகவே அன்பானவர்களே, இந்த ஆதியாகம் 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, முதலாவது அங்கே நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டை விட்டு புறப்பட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று சொல்லுகிறார். ஆபிரகாம் ஐயாவுக்கு எங்க போறது, அந்த 3 விட சொல்றார். ஒவ்வொரு மனுஷனுக்கு அடிப்படை ஜீவாதார சொத்துக்கள் என்ன தெரியுமா, தான் பிறந்த சொந்த தேசம், சொந்த வீடு, சொந்த இனம், இது வந்து அடிப்படையினுடைய உரிமை சொத்துக்கள். இதையே வந்து ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ விட்டு விட்டு நீ வா, விட்டு விட்டு வா என்று சொல்லுகிறார், போ என்று சொல்லுகிறார். அந்த போ என்று சொல்லுகிறதான இடம் எந்த ஊரு, என்ன இருக்கு அந்த ஊர்ல, என்ன தண்ணீர் வசதி இருக்குதா, மற்ற அடிப்படை வசதிகள் இருக்குதா, பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடங்கள் கடைகண்ணிகள் இருக்கிறதா, திருச்சபைகள் இருக்கிறதா, அல்லது இன்னொரு விசுவாசம் இருக்கிறவங்க கோயில் இருக்குதா, மசூதி இருக்குதா, இப்படி எல்லாம் யோசிக்க தோணும். ஆனால் ஆபிரகாமை பொறுத்தவரையில் எந்த காரியத்தை யோசிக்கவில்லை. ஆனால் அழைத்தார் என்றால், போ என்று சொன்னார் என்றால், அது எல்லாவற்றிற்கும் நல்ல பொருத்தமான இடமாக இருக்கும், நலமான இடமாக இருக்கும், வளமான இடமாக இருக்கும் என்று அவர் மேல, அந்த கர்த்தர் மேல என்னது, அசைக்க முடியாத ஒரு விசுவாசம், ஹானித்தரமான ஒரு விசுவாசம், நிலையான விசுவாசம், நிரந்தரமான விசுவாசம், நிலைவரமான விசுவாசம். அப்படி இருந்ததுனால அவர் போன் சொன்னவுடனே எந்த இடம் ஏதுன்னு அவரு அலசி ஆராய்ந்து பார்க்க வேண்டிய அவசியமே இல்லாம போயிடுச்சு. காரணம், ஒன்று தெசலோனிக்கர் 5 பவுல் சொல்றார் 24 வசனத்துல, உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார். வேத புத்தகத்தெல்லாம் தொடறதுக்கு எனக்கு தகுதி இல்லைங்க, தயவு செய்து பொறுத்துக்கொள்ளுங்க. ஐயா ஒரு சில காரியம் சொன்னாரு, அதை விட இன்னொரு காரியம் என்னன்னா, இந்த வேதாகமத்தை கையில எடுத்து முழுவதும் சுக்குநரை கிழிச்சு துண்டு துண்டாக கிழிச்சு நெருப்புல வைத்து கொளுத்திவன் நான். பாருங்க, அப்ப எவ்வளவு வெறி உள்ளவனா இருந்திருப்பேன், ஜாதி வெறி உள்ளவன், பண வெறி உள்ளவன், நாஸ்திக வெறி உள்ளவன், ஆஸ்திக வெறி உள்ளவன், இப்படி பலவிதமான வெறித்தன்மைகளுடைய ஒரு மனிதனை தேவனாகிய கர்த்த அவரால் மட்டும்தான் மாற்ற முடியும். நான் அடிக்கடி சொல்லுவேன், அன்சேஞ்சிங் ஜீசஸ் சேஞ்ச் இன் மை ஹார்ட் அண்ட் தாட்ஸ் மைண்ட். மாறாத இயேசு என்னுடைய உள்ளத்தையும் என்னுடைய எண்ணங்களையும் சிந்தைகளையும் எல்லாவற்றையும் மாற்றிருக்கிறார்கள். இதுதாங்க. ஆகவே இந்த இடத்துல நம்ம அந்த வசனத்தின் அந்த வசனத்தின்படி பார்க்கும் பொழுது, ஒன்றுக்கு விதமாத எண்ணையும் கிழித்து தேவனுடைய ராஜ்யத்திற்கு விரோதமாக வாழ்ந்த எண்ணை திசை திரித்து மனம் போனபடி கால் போன போக்கிலே போய்கொண்டிருந்த ஒரு மனிதனை திருத்தி அவர் பக்கமாக கொண்டு வந்து அவருடைய ராஜ்யத்திற்குண்டான சுவிசேஷத்தை எடுத்து செல்லும்படியாக சொல்லும்படியாக கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். அதுதான் விசுவாசம். ஆபிரகாம் ஐயா இப்படி அங்க என்ன நடக்க, அந்த போர் அடைபெறி எப்ப அழைக்கிறாரு, 75 75வது வயதுல கர்த்தர் ஆபிரகாமை அழைக்கிறாரு. எங்க போ சொல்றாரு, ஊர் என்கிற இடத்துல இருந்து கானானுக்கு வெளியே அனுப்புகிறார். அங்க போ, இந்த ஊர் என்கிறது என்ன, கல்தேயர் தேசம். அங்க யாரு எப்படிப்பட்ட மக்கள் இருந்தாலும் இன்றைக்கு வந்து பிரசன்ட் சிச்சுவேஷன் வந்து டரிக்கி என்று சொல்லப்படுகிறது, துருக்கி என்று அழைக்கப்படுகிறது. அப்ப அங்க மிகவும் வித்தியாசமான முறைகள், வழிபாடுகள், விசுவாச காரியங்கள், பின்னணியங்கள், சமுதாயத்தில் சம்பிரதாயத்தில் ஏராளமான காரியங்கள் இருந்தன. ஆனால் ஆபிரகாம் ஐயா அந்த வார்த்தை கேட்டவுடனே போய் என்று சொன்ன உடனே உடனே போனார். அடுத்தது நீங்க அதுலயே ஆதியாகம் 24 நேரம் இல்லை, நீங்க அதை வீட்டில் போய் வாசித்து பாருங்க. அங்கு காரியத்தை சொல்லுகிறார், தாய் என்று சொல்லுகிறார், தந்தேன் என்று சொல்லி வருகிறார். பாருங்க, தாய் என்று சொல்லுகிறார், எதை தரண, உன்னுடைய நேசகுமாரனும் ஒரே பேரான குமாரனாகிய பல வருஷம் தவம் இருந்து ஜபம் இருந்து பெற்றெடுத்த மகனுக்கு ஈசாக்கு, அந்த ஈசாக்கை பார்த்து என்ன சொல்றாரு, ஈசாக்கு எனக்கு வேண்டும், யாராவது கொடுக்க முடியுமாங்களா, மறுபடியும் பிள்ளை போன பிள்ளை கிடைக்குமா, அதுக்கு பதில் ஆடு மாடுகள், திரளான காரியங்கள், பழைய ஏற்பாட்டில் ஆடு மாடுகள் வெட்டி சந்து சந்தா பொழந்து கொழுப்புகளை நல்ல நினமுள்ள காரியங்களை பலியிட்டார்கள். அதுபோல ஆபிரகாம் ஐயா ஏராளமான காரியங்களை செய்ய முடியும், செய்வதற்கு திராணி இருந்தது. அதையெல்லாம் கேட்காதபடி கர்த்தர் எதை அதிகமாய் நேசித்து எதை அதிகமாய் தனக்கு சொந்தம் ஆரட்டி கொண்டிருந்தாரோ அந்த மகனை வந்து தாங்கிறாரு. அதுலயும் பாருங்க ஐயாவுடைய இது, அவருடைய ஆபிரகாமனுடைய இது, இல்லை என்று மறுத்து சொல்லவில்லை, கொடுக்க மாட்டேன் என்று முறுமுறுக்கவில்லை, மனம் நொந்து போகவில்லை, வெந்து போகவில்லை. இது ஒரு சோதனை, வேதனையும் கிடையாது, சோதனை தான். ஆனால் அந்த சோதனையை அவர் ஜெயிச்சதுனாலதான், சோதனையும் வேதனை இல்லை என்றால் வாழ்க்கையில சாதனை படைக்க முடியாது. நம்ம சாதனை படைக்கணும்னா கிறிஸ்துவுக்காக சோதனையும் வேதனையும் சகிக்கணும், அப்பதான் வாழ்க்கையில நம்ம சாதனை படைக்க முடியும். ஆனால் கர்த்தர் அந்த வேலைக்காரன் இடத்துல போகும் பொழுது ஆபிரகாம் ஐயா சொல்லிட்டு போறது என்ன சொல்றாரு, நானும் என் பிள்ளையாண்டானும் அவ்விடத்திற்கு வரை போய் திரும்ப வருவோம், வருவேன் என்று சொல்லலீங்க, கையில கத்தி இருக்கு, கட்டை இருக்கு, எல்லாம் எடுத்துக்கொண்டு போகிறார். 100 வயசுங்க இந்த ஈசாக்க வந்து அந்த மோரியா மலை மேல கொண்டு போய் பலியிடும் பொழுது ஐயாவுக்கு 100 வயது கிழவன். அந்த மனிதன் சொல்லுகிற ஒரு வார்த்தை பாருங்க, கீழே இருக்கிற வேலைக்காரங்கிட்ட சொல்லிட்டு போறாரு, நானும் என் பிள்ளையாண்டவனும் இருவரும் போய் அவ்விடம் வரை போய் திரும்ப வருவேன்னு சொல்லல, வருவோம். ஏனென்றால் நம்ம என்னை உண்டாக்கின தேவன், நம்மை அழைத்த தேவன் உண்மையிலவர். ஒருபோதும் ஆபிரகாம் ஐயாவுக்கு பாருங்க, தன் மகனை வந்து இழக்கிறதுக்கு விட மாட்டாரு ஆண்டவரே. அதான் பவுலடிகளார் சொல்றாரு, நான் விசுவாசித்திருக்கிறவர் இதார் என்று நான் அறிவேன், என் தேவன் எனக்கு துரோகம் செய்ய மாட்டார். என்னுடைய கர்த்தர் என்னுடைய மகனை தத்து இவ்வளவு நாள் இத்தனை வருஷம் ஜெபம் விருந்து தவம் விருந்து பெற்றெடுத்த ஈசாக்கையின் சொந்த குமாரனை ஒரே ஒரு மகன் தான், என்னை அதை இழக்க விட மாட்டார் அப்படின்னா என்ன? அந்த இடத்துல சோதனையை அவன் மேற்கொள்வதற்குண்டான விசுவாசம் தான் அவனுக்கு ஆணித்தரமாக கர்த்தர் பேரில் இருந்ததுனால, அன்பானவர்களை திரும்ப வருவோம் என்று சொல்லி போனதுனால கர்த்தர் திரளான ஆசீர்வாதங்களை கொடுத்தார். ஆகவே விசுவாசத்தை பிடித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லும் பொழுது, முதலாவது வேதாகமத்திலேயே எத்தனையோ பரிசுத்தவான்கள் இருக்கிறார்கள், இன்னும் நிறைய பரிசுத்தவான்கள். ரெண்டு பேரை பழைய ஏற்பாட்டில் ரெண்டு பேரை சொல்ல பிரயாசப்படுகிறேன், புதிய ஏற்பாட்டில் ரெண்டு பேரை சொல்ல பிரயாசப்படுகிறேன். ஏனென்றால் நமக்கு கொடுக்கப்பட்ட எனக்கு கொடுக்கப்பட்ட நேரம் மிக மிக குறைவான நேரம். அதற்குள்ளாக ரத்தன சுருக்கமாக இந்த செய்தியை பகிர்ந்து கொள்ள பிரயாசப்படுகிறேன். ஆகவே அன்பானவர்களே, ஆபிரகாமை போல நம்முடைய வாழ்க்கையில அழைத்த தேவன் மேல அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை, அதாவது விசுவாசம் ஆணித்தரமாக இருக்கும் பொழுது கர்த்தருடைய கிருபையில நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அனைத்து ஆசீர்வாதங்களும் ஆபிரகாமை ஆசீர்வித்த தேவன் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பார் என்ற உத்தரவாதத்தோடு கூறிக்கொள்கிறேன். இரண்டாவது காரியத்தை நீங்க பார்க்கும் பொழுது, அடுத்தது யோபு. இப்ப நம்ம இங்க வாசிக்கும் பொழுது திருமறை பகுதியில யோபு பகுதியை நம்ம வாசித்தோம். அதுல நீங்க பாத்தீங்கன்னா யோபு 2:3 யாராவது ஒருவர் வாசிங்களா? அதுல சொல்றாரு, ஒரு ஒரு மனிதனை குறித்து வரலும் பாருங்க, மனுஷன் மனுஷனை குறித்து சொல்றது சாட்சி, அது ஒரு சாட்சி தான். ஆனால் மனிதனை குறித்து கர்த்தர் சொல்லுகிற சாட்சி மிக மிக உசிதமானது, உன்னதமானது, மகிமையானது. கர்த்தருக்கு அந்த இடத்துல அதை கர்த்தரே சொல்றார் பாருங்க. யோபு 2:3 வாசிங்க. நீ என் தாசனாகிய யோபின் மேல நீ கண்ணு வைத்தாயோ, உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருக்கிறவன். நாலு காரியங்களை சொல்றாரு, உத்தமன் சன்மார்க்கன் தேவனுக்கு பயந்து பொல்லாப்பான காரியங்களுக்கு வழி. ஒரு மனுஷனை குறித்து இந்த உலகத்தையே உண்டாக்கின அண்ட சராசரங்களை உருவாக்கின தேவனாகிய கர்த்தர் சாட்சி சொல்றாருன்னா அது எவ்வளவு பெரிய சாட்சி பாருங்க. நம்ம சாட்சி பையா போனதோட அக்டோபர் மாதம் வந்திருக்கும் பொழுது ஒரு சகோதரி வந்து சொன்னாங்க, சாட்சி சொன்னாங்க, எனக்கு இது மாதிரி பேக் பெயின் இருந்தது, ஜெபித்தங்க வர்றது கூட எப்படி வரணும் யோசிக்கும் பொழுது அவங்களுக்கு அந்த விசுவாசம் இருந்தது. கர்த்தர் பேர்ல எப்படியாவது கர்த்தர் நடக்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அருப்பெரும் குரு மருந்து மருத்துவருமாய் இருக்கிறார். நாலாண்டு வந்து வேதத்தை எரிச்சு உடனே 3-4 நாள் கழிச்சு அந்த மத்திய சிறைச்சாலையில சென்னையில என்ன ஆச்சு, டைபாய்டு காய்ச்சல் வந்து மருந்து மாத்திரை எல்லாம் கம்ப்ளீட்டா ஃபெயில் இருங்க. அரசியல்வாதிக்கு வந்து பார்த்தாங்க, சினிமாக்கான அவன் இவன் என்னன்னு பெரிய பெரிய பணக்காரெல்லாம் வந்து பார்த்தா எப்படியாவது இவரை காப்பாத்துங்க, ஏன்னா எனக்கு தேவை அவர்களுக்கு, அதனால எவ்வளவு வேணாலும் பணம் செலவு பண்ணலாம், ஆனா எப்படியாவது இந்த வாலிபன் பழைய பேர் முத்துச்சாமி, எங்க அப்பா அம்மா பேர் வச்சது 10 சாமி சேர்ந்தா ஒரு முத்துசாமியா. அந்த முத்துசாமிங்கிறது தமிழ் செய்யல வந்து கங்காகுல முத்துசாமி மன்னா சிவபெருமானுடைய சேருங்கது, இப்படி வச்சாங்க. ஆனா அது அவர்கள் மனிதர்களால் ஒன்று எனக்கு ஜீவனை கொடுக்க முடியவில்லை, மோரார்லெஸ் ஐ வாஸ் கோயிங் ஆன் டெத் மூமெண்ட், அதாவது மரணத்துக்குள்ளாரியே அப்படி போயிட்டு இருக்கிறீங்க. அந்த எந்த ஊழியக்காரனை அடிச்சு கையிலிருந்து வேதாவத்தை பிடிச்சு கிழிச்சு நெருப்புள் போட்டு எரிச்சனும் அதே ஊழியக்காரர் பிரதர் பக்தசிங் ஃப்ரம் ஹைதராபாத்திலிருந்து சென்னைக்கு ஊழியத்திற்காக வந்தவர். கடந்த 1976 பிப்ரவரி 18 நாளில் மத்திய சிறைச்சாலைக்கு தேடி வர்றாரு. ஏன்னா அந்த ஜெயில் மினிஸ்டர், ஜெயில் மினிஸ்டர் ரொம்ப ரொம்ப இட் இஸ் வெரி வெரி எசென்சியல் நவேடேஸ். அப்படி வரலைன்னா என்னை கண்டுபிடிச்சிருக்க முடியாது. வாரந்தோறும் கைப்பிரதிகளை எடுத்துக்கொண்டு ஐயாவை போல குருமார்கள் வந்து என்ன செய்வாங்க, பிரதர் உங்களை போல வாலிபர்கள் கூட வந்து கைப்பிரதிகள் கொடுப்பாங்க, அதெல்லாம் நோயாளிகளுக்கு ஜெயிப்பாங்க. சில பேர் என்னை போல அரசியல்வாதிகள், அதாவது குதர்க்கம் பேசுறவங்க, அதாவது குறைகள் நிறைகள் கண்டுபிடிக்கிற இப்படிப்பட்ட தர்க்கம் பண்ணிக்கிற மக்களுக்கு மத்தியில் ஆயர்களை எடுத்து நல்லா விளம்பி இதுதான் உண்மைங்கிற சொல்லிட்டு போவாங்க. அப்படி வரும் பொழுது இந்த மனிதனுடைய கரத்தில் இருக்கிற வேதத்தை தான் பிடுங்கி கிழிச்சு நெருப்புல போட்டு எரிச்சேன். அப்ப அந்த மனுஷன் உலக மனுஷனா இருந்தா வருவாருங்களா? ஹி வாஸ் நாட் ஆர்டினரி பர்சன், ஹி வாஸ் எக்ஸ்ட்ரா ஆர்டினரி பர்சன் இன் தி வேர்ல்ட். பரிசுத்த ஆவி அவருக்குள்ள இருந்ததுனாலதான் அதையெல்லாம் மன்னிச்சு மறது. கிறிஸ்டியானிட்டிங்க மன்னிக்கிறதாங்க. கிறிஸ்டியானிட்டிங்கிறது என்ன, கிறிஸ்து என்னால் என்ன, மன்னிப்போம் மறப்போம். இதை பார்த்ததான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் அப்படி வச்சு அந்த பேரு, மன்னிப்போம் மறப்போம், மன்னிக்கணும் மறந்துருந்தது. ஆகவே இந்த காரியங்களின்படி பார்க்கும் பொழுது அவர் மறந்து மன்னிச்சு வந்து ஜெபிச்சு ஒரு கைப்பிரதி வச்சுட்டு போயிட்டார். அன்னைக்கு இருபதுல தான் திடீர்னு கொஞ்சம் கொஞ்சமா ஜீவன் பெறுகிற நேரத்தில் எனக்கு மேல ஒரு தரிசனம். அந்த தரிசனத்துல கிறிஸ்து இயேசு கிறிஸ்து அப்படியே சிலுவையில தொங்குற மாதிரி ஒரு தரிசனம், அப்படியே ரத்தம் சொட்டு சொட்டா மேல விடுகிற மாதிரி என்னையும் மரியாதபடி நீ. அப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா ஐபுலன்கள் செயல்பட ஆரம்பிக்குது, கொஞ்சம் கொஞ்சமா ஜீவன் அப்படி எனக்குள்ள வர்றத உணர்கிற. அப்பதான் வந்து இந்த சிலுவில் அடிக்கப்பட்ட சாமி நம்ம குல தெய்வம் ஜக்கம்மா, ஆனா அந்த ஜாதி இது இப்படி சிலுவில் அடிக்கப்பட்டது யாரு அப்படியே ஒவ்வொரு இதா கால் பண்ணி பார்த்தே கால் பண்ணி பார்க்கும் பொழுது இந்த ஐயா சொன்ன சுவிசேஷம், உனக்காக இயேசு கல்வாரி சிலுவில மறித்தாரு, கடைசி சுட்டு ரத்தத்தை சிந்தினாரு என்கிற அந்த சொல்லு அந்த ஞாபகத்துக்கு கொண்டு வந்து அவரை பார்க்க கர்த்தர் கிருபை செய்தார். அவ்வளவுதாங்க, ஒரே தரிசனம். அந்த தரிசனம் என்னை முற்றிலுமாக சுகம் கொடுத்தது, பலன் கொடுத்தது. இன்னைக்கு உயிரோடு நான் இருக்கிறேன்னா அந்த தரிசனம் தான். அந்த அதற்கு பிறகு சுகமாயி அநேக இந்த பிரஸ் காரணங்களா வந்து கேட்டாங்க, என்ன நடந்தது? பிரஸ் காரணங்க நிறைய பேர் வந்துட்டாங்க, கிறிஸ்துக்கு வந்து ஜெபம் பண்ணி இருக்கிறாங்க, மந்திரம் போட்டாங்களா, மாயம் பண்ணாங்களா? மந்திரமும் போடல, மாயமும் பண்ணல, தந்திரமும் பண்ணல, எந்திரமும் கட்டல. என்ன நடந்தது? அவருடைய தரிசனத்தை பார்த்து அவருடைய சுவிசேஷத்தை நம்பின. அதனால இன்னைக்கு ஜீவனோடு இருக்கிறேன். கிறிஸ்துவை நான் இனி இந்த வாழ்த்தா உலகத்துல கிறிஸ்துவுக்காக வாழ்வேன், கிறிஸ்துவுக்காக நான் ஜீவித்தேன், கிறிஸ்துவுக்காக ஊழியத்தை செய்வர் சொல்லி தீர்மானம் செய்த கர்த்தர் அதிலிருந்து கர்த்தர் எடுத்து நடத்தினார். ஆகவே அன்பானவர்களை, யோபு சொல்லுகிற காரியத்தை பார்க்கும் பொழுது யோபு குறித்து கர்த்தரே இங்கு சாட்சி கொடுத்து சொல்கிறார். மூன்றாம் அதிகாரத்துல நம்ம 19 அதிகாரத்துல நம்ம வாசிக்கும் பொழுது அங்க யோபு என்ன சொல்றாரு, 23-24 இந்த வசனங்கள்ல யோபு 19:23-24 என்ன சொன்னார் பாருங்க. யோபு நம்ம வேதத்துல யோபு 19:23-24 சொல்றாரு. அவருடைய வார்த்தைகள் அது குறித்து அவருக்கு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை குறித்ததான அந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம். அதே போல இன்றைக்கு வாசித்த வேத பைதல 25-26-27 நம்ம வாசிக்கும் பொழுது பாருங்க, அதுல சொல்றாரு என்ன சொல்றாரு, நான் அவரை கர்த்தரை நான் பார்ப்பேன். 27 அதுல என்ன சொல்றாரு, மன்னிக்கணும், அதாவது என்ன சொல்றாரு, கர்த்தரை நான் என் கண்களாலே பார்ப்பேன். அது என்ன சொல்ற, அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்களாலே நான் பார்ப்பேன் என்ற அசைக்க முடியாத விசுவாசங்க. அவருடைய விசுவாசம், யோபுனுடைய விசுவாசம் பாருங்க. எல்லாம் வந்து சொல்றாங்க, 7 பிள்ளை 7 மகன்களும் அதே போல வந்து 3 குமாரத்திகளும், 10 பேர் எல்லாம் செத்துட்டாங்க. அதுக்கு அவர் சொல்றார் 2 அதிகாரத்துல, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்துக்கொண்டார், கர்த்தருடைய நாமத்துக்கு சோத்திரம். இன்னைக்கு இந்தியாவில உண்மையில யோபு போல இந்த 4 குணங்கள் வந்து கோயித்துக் கொள்ள வேண்டாம். பிளீஸ் பேர் வித் மீ, தேர் இஸ் நோ பர்சன் எக்ஸப்ட் கிரைஸ்ட். எம்பெருமானாக இயேசு கிறிஸ்து தவிர ஒருவருக்கு இந்த 4 குணங்கள் இல்லைங்க. ஒருவேளை 2 இருக்கலாம் 3 இருக்கலாம், அது முழுவதும் 4 இருக்கிற ஒரே தன்மை கொண்ட எம்பெருமானாக இயேசு கிறிஸ்து. ஆகவே அன்பானவர்களே, யோபு அந்த இடத்துல அங்கே சன்மார்க்கனாக காணப்படுகிறார். அதே நேரத்தில் யோபு அவருடைய வாழ்க்கையில கர்த்தர் சொன்ன வார்த்தைகளின் மேல உறுதியான விசுவாசம் சொல்றாருங்க. அவர் உயிரோடு எழுந்திருப்பார். இதை எதை காட்டுகிறது? உயிர்த்ததெல்லாம் நம்பிக்கை உள்ளவனாக இருந்திருக்கிறார். நாமும் கூட வந்து இன்னைக்கு நம்ம கிறிஸ்துவனா வாழ்றது பெருசு இல்லைங்க. எனக்கெல்லாம் இருக்கிற ஒரு ஆசை என்ன தெரியுமா, அந்த 1000 வருட ஆட்சியில காரு பங்களாவை வாங்கணும், டெபாசிட் போடணும், சரி அதுல போகணும் இதுல போகணும், இந்த ஆசையெல்லாம் கிடையாதுங்க. ஒரே ஒரு ஆசை, கர்த்தருக்கு உண்மையா ஊழியம் செய்து அவர் வரும் பொழுது வெளிப்படுத்தல் விசேஷம் 3 அதிகாரத்துல 23 நினைக்கிறேன் கடைசி வசனத்துல சொல்றாரு, அந்த 1000 வருட ஆட்சி அவரோடு கூட நம்ம இருக்கணும். இன்னொன்னு சொல்றாரு, ஜெயங்கொழுகிறவன் எவனோ அவன் சிதாவினுடைய வலது பாரசத்துல கிறிஸ்து எப்படி அவருடைய சிங்காசனத்தில் உட்கார்ந்திருக்கிறாரோ அதே போல ஜெயங்கொழுகிறவனுக்கு கிறிஸ்துனுடைய சிங்காசனத்துல அவரோடு கூட அமருவதற்கு அருள் செய்வாரா. இது எவ்வளவு பெரிய பாக்கியங்க. இந்த உலகத்துல கோடி கோடி அள்ளி கொடுத்தாலும் கூட அந்த அவருடைய சிங்காசனத்துல போய் அவருக்கு சமமா அமர முடியாதுங்க. ஆனா அமரலாம். ஜெயங்கொள்ளுனு எதுல ஜெயங்கொள்ளுனு, இந்த உலகத்தில் இருக்கிற மண்ணாசை தென்னாசை பொன்னாசை உலகத்தில் இருக்கிற ஆசாபாசை எல்லாம் அழிஞ்சு போறதாங்க, ஒண்ணு கூட வராது. கோயத்துக்குள்ள வேண்டாம், யாரையும் நான் பிளேம் பண்ணல, எதுவுமே வரப்போறது இல்லை. எதுவும் நம்ம கொண்டு வந்தது என்ன, கொண்டு போவதற்கு ஒண்ணும் கிடையாது. ஆகவே அன்பானவர்களை, ஜெயங்கொள்ளுகிற வாழ்க்கை வாழும் பொழுது கிறிஸ்துவோடு கூட நாம் அந்த இடத்துல 1000 வருட ஆட்சியில அவருடைய சிங்காசனத்தில் அவரோடு அவருக்கு சமமாக அவருடைய சிங்காசனத்தில் நாம் அமர்ந்திருப்போம் என்ற அந்த விசுவாசத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அடுத்தது அடுத்தது புதிய ஏற்பாட்டில் பார்க்கும் பொழுது அங்க ரெண்டு முக்கியமான ஒரு காரியங்களை சொல்கிறேன். ஒன்று லூக்காஸ் விசேஷம் 7 அதிகாரம், லூக்காஸ் விசேஷம் 7 அதிகாரம் 7 வசனத்தை வாசித்து பாருங்கள். ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாக. யாருங்க? புறஜாதி. இயேசு கிறிஸ்து அறிஞ்சவர் அல்ல, தெரிஞ்சவரும் அல்ல, முழுக்க ஞானம் எடுத்து வருங்கட. இன்னைக்கு என்ன தேரார் மேனே, நிறைய உபதேசங்கள் இருக்குது தமிழ்நாட்டில் இந்தியாவில் உலகத்துல. முழுக்க ஞானஸ்தான் எடுத்தவன இல்ல, தெளிப்பு ஞானஸ்தான் எடுத்தவன இல்ல, அதே போல அன்னி பாசம் பேசணும் இல்ல, அடையாளங்களை காட்டணும் இல்ல, தீர்க்க தரிசனங்களை சொல்லுகிற மனுஷனும் அல்ல. யார் இவரு? இவர் ஜென்டைல், புறஜாதி மனிதன், தேவன் அறியாத மனிதன். அதை குறிச்சு இயேசு கிறிஸ்து இடத்துல சீசர்கள் சொல்லுறாங்க, நமக்கு ஒரு ஆலயத்தும் அவன் கட்டி கொடுத்திருக்கிறான். லூக்காஸ் விசேஷ 7 அதிகாரம் வீட்டில் வைக்கும் தெளிவா வாசிங்க. சீசர்கள் சொல்றாங்க, நம்ம ஜனங்களை நேசிக்கிறாரு, நமக்கு ஒரு ஆலயத்தையும் கட்டி கொடுத்திருக்கிறாரு. ஆனால் அவனுடைய வேலைக்காரன் வந்து மிகவும் பலவீனத்துல இப்பவும் அப்பவும் சொல்லி கவுண்டிங் த மினிட்ஸ், நிமிடங்களை எண்ணிக்கொண்டிருக்கிறான் வேலைக்காரன். இயேசு சொன்னார் இப்படி பாக்கிறாரு. அதே நேரத்தில் அவர் சொல்ற இன்னொரு ஸ்டேட்மெண்ட் பாருங்க, அந்த இவர் நூற்றுக்கு அதிபதி, ஆண்டவரே நீர் வந்து என்னுடைய வீட்டுக்கு வர்றதுக்கு நான் பாத்திரமானே அல்ல, நான் தகுதியே இல்லாதவன். பாரு, இதுதாங்க கிறிஸ்துவனிடத்திலிருக்கு பெரிய மாபெரும் கிருபை. எல்லாருக்கும் தகுதியா இருந்தாதான் அங்க தகுதி உள்ளவன் தான் போக முடியும். தகுதி அற்றவனை தகுதிப்படுத்துகிறவர் தான் எம்பெருமான் ஆகிய கிறிஸ்து. எனக்கு தகுதியே இல்லைங்க, இந்த தகுதி அவரால் கிடைக்கப்பட்டது. நான் படிச்ச என்ன வீடியோ தியாலஜிக்கல் செமினியில் படிச்ச பட்டங்களோ திட்டங்களோ அல்ல, தகுதி அற்றவனை, காணியாட்சிக்கு புறமாக ஜீவித்தவனை, தேவ ராஜ்யத்திற்கு விரோதமாக சென்றவனை திசை திருப்பி அவர் எந்த வேதத்தை எரிச்சினோ அந்த வேதத்தை இன்னைக்கு படிக்கலன்னா அவ்வளவு எனக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி. இந்த வேதம் பெரிய சொத்து எனக்கு, என்னுடைய முன்னோர்கள் வைத்த சொத்தை விட இனி கொடுக்கிற பிள்ளைகள் மூலம் எல்லாம் வர்றதை விட இது பெரிய சொத்து. அழியாதது, ஒழியாதது, நிலையானது, நிலைவரமான சொத்து, பரிசுத்தமான வேதம். அங்கு வேண்பானவர்களை, அங்கே பிரஜாதியா இருந்தாலும் ஒரே வார்த்தை என்ன சொல்றாரு, நீ ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லு, அந்த வார்த்தையில என்ன இருக்குது, வல்லமை இருக்கிறது. இயேசு சொல்லுகிற ஒரு வார்த்தையில மகிமை இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது, அற்புதம் இருக்கிறது, நேசம் இருக்கிறது, பாசம் இருக்கிறது. அந்த சங்கீதக்காரன் 29 சங்கீதத்தில் சொல்றாரு, 3 4 வசிச்சு பாத்தீங்கன்னா, அவருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கிறது, காதேஷ் பனாந்தரத்தை அதிரச் செய்கிறது அவருடைய வார்த்தை. அதே போல சங்கீதக்காரன் சங்கீதம் 119:5 பார்க்கும் பொழுது, உங்களுடைய வசனம் என்னுடைய கால்களுக்கு தீபமும் என்னுடைய பாதைக்கு வெளிச்சமாயிருக்கிறது. ஆகவே அந்த 160 நன்றாக அறிந்து புரிந்து வைத்திருந்தார். எப்படி? அவர் ஒரு வார்த்தை சொன்னப்போது அவர் வரணுங்கிற அவசியம் இல்லை. எவ்வளவு ஒரு விசுவாசம் பாருங்க. அவர் சர்ச்சுக்கு போனதில்லை, பெரிய பெரிய கன்வென்ஷன் கூட்டங்களுக்கு போனதில்லை, பெரிய பெரிய ரிட்ரீட்டுகளை போய் சந்திச்சதுல அவனுக்குள்ள இருந்த அந்த விசுவாசம் அப்பதான் திரும்பி பார்த்து சொல்லுகிறாரு, இஸ்ரவேலருக்குள்ள இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் கண்டதில்லை. அதுதாங்க ஐயா சாட்சி, அதுதாங்க அன்பு சகோதரர்களே, சகோதரிகள் அதுதான் சாட்சி. அந்த 160 குறித்து கர்த்தர் சொல்ற சாட்சி பாருங்க, இஸ்ரவேலருக்குள்ளும் இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் கண்டதில்லை பார்த்ததில்லை. ஏன்னா அவங்களோடு இவர் அதிக நாட்கள் நடந்து கடந்து ஊழியங்களை செய்து அற்புதங்களை பார்த்தோம், அவங்களுக்கு கூட இப்படிப்பட்ட விசுவாசம் இல்லையா? ஆகவே அன்பானவர்களே, அந்த 160 போல நம்முடைய ஜீவிதத்தில் ஒரு விசுவாசம் காணப்பட வேண்டும். அதனாலதான் பவுலடிகளார் வந்து எபிரேயர்கள், எபிரேயர்கள் யாரு? யூதர்கள், யூத மதத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டவர்கள். எப்படி மிகவும் கடும் துன்பத்திலும் துயரத்திலும் வேதனையில சோதனையில பலவிதமான இழப்புகள் நஷ்டங்கள் கஷ்டங்களை எல்லாம் சந்திச்சு ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட விற்பாடு இவைகளை எல்லாம் சந்திச்சாங்க. அவர்களுக்கு ஊக்கம் கொடுப்பதற்காக அப்போஸ்தலனாகிய பவுலடிகளார் எபிரேயர் கழுவப்பட்ட நிருபத்தை எழுதுகிறார். ஐயா, ஒரு மனுஷனுக்குள்ள ஏக்கம் இருக்கும், இப்படியெல்லாம் வரணும் அப்படியெல்லாம் வரணும்னு. அந்த ஏக்கத்துக்கு ஒருத்தர் ஊக்கம் கொடுக்கணும். அந்த ஊக்கம், ஏக்கத்துக்கு ஊக்கம் கொடுத்து அந்த ரெண்டு சேரும் பொழுது கடவுளுடைய ஆக்கமாக மாறுகிறது. ஏக்கம் ஊக்கம் கர்த்தருடைய ஆக்கம். ஆகவே அதுல முதல் வசனத்தில் எபிரேயர் 11:1 சொன்னாரு, விசுவாசமானது நம்பப்பட்டவர்கள் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமாயிருக்கிறது. அந்த 12 அதிகாரத்தில் மறுபடியும் நீங்க பாருங்க, நேரம் முடியுது. அதுல பாத்தீங்கன்னா, இத்தனை மேகம் போன்ற தெளான சாட்சிகள், 11 வாசித்தீங்கன்னா, விசுவாசமானது விசுவாசம் விசுவாசம், ஆபேலு காயினு, அதே போல இப்படி லோத்து, இப்படி வரிசையா பார்த்தா கிட்டத்தட்ட 25 இடங்கள்ல வர்ற ஒரே வசனம் வார்த்தை விசுவாசம் விசுவாசங்கிறது வர்றது 11 எபிரேயர் 11. ஆகவே அன்பானவர்கள், அதுலயே பவுலடிகளார் சொல்றாரு, விசுவாசம் இல்லாமல், 11:6 சொல்றாரு, விசுவாசம் இல்லாமல் தேவனில் பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் அவரை தேடுகிறவர்களுக்கு அவர் உண்டு என்று, தமக்கு நன்மை பலன் கொடுக்கிறவர் என்று தேடணுமா? அதுதான் விசுவாசம். சும்மா வந்து நம்ம ஏதோ ஒரு, இன்றைக்கு எத்தனை எத்தனை இடங்கள்ல நம்ம பார்க்கிறோம், நல்ல பெயர்கள் எல்லாம் நம்ம வச்சுக்கிறோம், நல்லதான். ஒரு ஐயா வந்து, ஒரு ஐயா பேர் விசுவாசம், கோவித்துக் கொள்ள வேண்டாம், நான் இது சொல்லி ஆகணும். அவர் என்ன எது கேட்டாலும் எதுல டயலமாவில் சொல்லுவார், இதெல்லாம் நடக்குங்களா பாஸ்டர் ஐயா? ஏன் நடக்காது? ஆண்டவர் வந்து இல்லாதவர்களை இருக்கிறது போல அழைக்கக்கூடிய தேவன். அவருக்கு இதுவரை இது செய்யணும்னா ரா மெட்டீரியல் வேணும், இது செய்யணும்னா ரா மெட்டீரியல் வேணும். ஆனா இயேசு கிறிஸ்துக்கு வித்தவுட் ரா மெட்டீரியல் ஹி கேன் டூ. ஏன்னா அவருடைய அதிக வல்லமை உள்ளவர், சர்வ வல்லமை பொருந்தியவர். அதனால நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கணுமா? ஆணித்தரமாக இருக்க வேண்டும், அசைக்க முடியாததாக கர்த்தர் பேரில் இருக்கணும். விசுவாசம் இல்லாதபடி திருச்சபைக்கு வர்றது, பாடுறது, துதிக்கிறது, காணிக்க கொடுக்கறது, இதெல்லாம் ஐயா இதெல்லாம் செகண்ட், இதுவும் செய்யணும். நீங்க ஐயர் தான் சொல்லிட்டு போயிட்டாரு, இதன் கூட எல்லாரும் வந்து கை, நம்ம பாட்டு வெறுங்கையோட வந்துட்டு ஆலயத்தை ஊழியத்தை எப்படி நடத்துறது? தெனாலிராமன் இப்படிதான் சொன்னாப்லையா, எல்லாரும் வந்து நீங்க அந்த இதில் அண்டாவில் வந்து எல்லாரும் பால் ஊத்தி இருக்கணும். ஒரு அம்மா பக்கத்தில் நினைச்சதா, எல்லாரும் பால் ஊத்துவாங்க, நம்ம ஒரு சொம்பு தண்ணி கூட கொட்டிட்டு வந்துடலாம். அப்ப எப்ப கொட்டணும்? இருட்டோடவே போய் ஒரு சொம்பு தண்ணி கொட்டிட்டு வந்துட்டு மற்றவங்க எல்லாம் பால் ஊத்தி இருப்பாங்க, அது ஒண்ணு தெரிஞ்சுக்காது. இப்படியே எல்லாரும் அந்த 100 வீடு அந்த பக்கத்தில் இருக்கிறது எல்லாம் போய் பார்த்தா, எல்லாரும் ஒவ்வொரு இப்படி நினைச்சு நினைச்சு தண்ணியை ஒரு சொம்பு, கடைசியில் போய் பார்த்தா அந்த அண்டாவில் பால் இல்லை, என்ன இருந்தது? வெறும் தண்ணி தான் இருந்தது. அதுபோல நம்முடைய ஆண்டவருடைய சமூகத்தில் வரும் பொழுது கர்த்தருக்கு உகந்த காணிக்கைகளை கொடுக்கும். எங்க ஒரிசாவிலுங்க அங்கெல்லாம் காணிக்கை கிடையாது. எப்படின்னா அங்க காட்டுல வேட்டையாடுற அணிலு முயலு ஒரு தடவை வரணும். நீங்க எல்லாம் யூஆர் மோஸ்ட் வெல்கம் டு விசிட் அவர் ஃபீல்டு. அவனுக்கு அந்த பலாப்பழம் அப்புறம் வெள்ளையணி இப்படிதான் அங்க ஏன்னா எல்லாமே ஹண்டிங் எல்லாம் ட்ரைபிள் பீப்புள். அவங்களுக்கு என்ன கிடைக்குதோ அதை கொண்டாந்துதான் வந்து திருச்சபையில காணிக்கையா கொண்டு வந்து கொடுப்பான். இந்தியாவில் கோடிகளுக்கு மத்தியில லட்சங்களுக்கு மத்தியில நிறைந்திருக்கிற மக்கள் மத்தியில் இப்படியும் ஒரு குரூப் இருக்கிறாங்க. அதை யோசித்து பாருங்க. ஆகவே அன்பானவர்களே, இந்த அருமையான இந்த நூற்றுக்கு அதிபதி போல நம்முடைய விசுவாசம் இன்னொரு அதுலேயே முடிச்சது. அது அந்த ஏழாம் அதிகாரத்தில் லூக்காஸ் விசேஷம் ஏழாம் அதிகாரத்திலேயே அங்க நீங்க பார்க்கும் பொழுது ஒரு பாவியான ஸ்திரீ வருகிறார். அவ வந்து சொசைட்டில பாவம் அவளுடைய இன்னைக்கு பாத்தீங்கன்னா 5 ஸ்டார்ல 3 ஸ்டார்ல கேட்ட ராயல் ஃபேமிலி லக்ஸூரியஸ் அங்க தவறுகள் செய்த ஜனங்க இதெல்லாம் ஒரு கல்ச்சுரல் ப்ரோக்ராம் அப்படின்றான். யோசித்து பாருங்க, அங்க தவறு செய்தா அந்த சரீரத்தை விளைவாதான் இருக்கிறவங்களுக்கு கல்ச்சுரல் ராயல் சொசைட்டிங்கிறான். ஆனா இந்த பெண் வந்து ஒரு கிராமத்துக்கு ஒதுக்குப்புறமா காணப்படுகிறாள். சமுதாயம் சம்பிரதாயமும் இவ நான் நினைக்கிற வயிற்று கழுவுவதற்காக அப்படி ஏதோ ஒரு தவறு செய்திருக்கிறான் ஒரு விபச்சாரத்துல. ஆனால் அந்த பெண் வந்து பரிசேயனுடைய வீட்டுல வந்து விருந்து நடக்குது. இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறாரு. அப்ப அவளுடைய விசுவாசம் பாருங்க, தனக்காக வைத்திருக்கிற அந்த பரிமள தைலத்தை எடுக்கிறாள். உலகத்துக்குண்டான காரியங்களை எல்லாம் இயேசுக்கு தியாகம் பண்ணுகிறாள் பாருங்க. இனி எதிர்க்க இயேசுதான் வந்திருக்கிறாரு. அந்த தைலத்தை எடுத்துக் கொண்டு வருகிறார். அப்படி பின்னாடி வந்து என்ன செய்யறா, கண்களினாலே செய்த பாவத்திற்காக அப்படி கண்ணீர் சிந்து போல போல சிந்துறான். அந்த சிந்தி அடுத்து ஒரு பெண்ணுக்கு ரொம்ப அலங்காரமும் அதிகமான பெருமையும் கூந்தல் யாருக்கு, அதுவும் கருப்பா இருக்கு. இந்த நாட்கள்லாம் வந்து நிறைய டை அடிச்சுக்கிட்டீங்கன்னு ப்ளூ கலர்ல பார்த்த சோப்பு எனக்கு ரொம்ப ஐவாஸ் ஒன்று இப்படியும் கூட முடியிருக்குதா சிக்காகோவில். சரி சரி, ஆமா ஆமா இருக்கும், பணம் இருக்கிற இடத்துல இருக்கு. யாரும் கோவித்துக் கொள்ள வேண்டிய யாரையும் நான் மென்ஷன் பண்ணல. ஐ ஹவ் சீன் மெனி திங்ஸ். அவரை பார்த்தா இந்த அம்மா வந்து என்ன செய்யறாப்ல, முதலாவது வந்து கண்களினாலே செய்த பாவத்திற்காக அழுது தன் கண்களை கண்ணீர்னாலே அங்க தொடைக்கிறா இயேசுடைய பாதங்களை. தன் கண்களை அதுல என்ன அர்த்தம், கண்களை அர்ப்பணிக்கிறான். கண்ணில் மைய போட்டு தன் பாவத்திற்காக எழுத்திருக்கிறான். அடுத்தது என்ன செய்யறா, தன் தலைமுடியினால நல்ல திரவியங்களை தடவி கொண்டு அநேக வாலிபர்களை இச்சைக்கு இழுத்து அதுல சம்பாதிச்சிருக்கிறான். அதனால தலைமையை எடுத்து துடைக்கிறாள். அதை வந்து தியாகம் பண்ணிக்கிறான். அடுத்தது என்ன செய்கிறார், இந்த உதடுகளினால் ஏராளமான சாயம் அதையும் இதையும் பூசி அநேக பாவத்துக்கு அநேக வாழ்வர்களை நடுத்தரப்பட்ட மக்களை பாவத்துல தள்ளி இருக்கிறார். இந்த உதடுகள் சொல்றா, ஆண்டவரே இந்த உதடுகள் உமக்கு அடிமை ஐயா என்று சொல்லி ஓயாம முத்தம் கொடுத்தார். திரும்பி பார்த்தாரு, பரிசேயன் கால்களுக்கு தண்ணி கொடுக்கல, பரிசேயன் துடைக்கிறதுக்கு இது கொடுக்கல. அதான் ஆண்டவர் ஒரே வார்த்தை பார்த்து சொன்னார். லூக்காஸ் விசேஷம் 7:50 என்ன சொன்னார் பாருங்க. அவர் அந்த ஸ்திரியை நோக்கி, உன் விசுவாசம் ரட்சித்ததும்மா, நீ சமாதானத்துடனே போ. எவ்வளவு தெரியுது பாருங்க, எல்லாவற்றையும் தத்தம் செய்து தியாகம் செய்து அர்ப்பணம் பண்ணி அந்த இடத்துலயே வந்து அவ பாவங்களை ஒப்பு கொடுத்து விட்டான். ஆகவே அன்பானவர்களே, எந்த சிறிய கூட புறஜாதி ஆகியிருந்த நூற்றுக்கு அதிபதியினுடைய விசுவாசம், அதே போல விபச்சாரத்தில் ஜீவித்துக் கொண்டிருந்த ஏழை மகளுடைய அந்த விசுவாசம், இப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய ஜீவித்தில் கத்தர் அதனால இன்னும் கூட சொல்லலாம், நேரம் இல்லை, முடிந்துவிட்டு 38 வருட காலமா ஒரு நோயாளி காத்துக்கொண்டே இருப்பார். தேர்ந்து பெதஸ்தா குளத்தில் கொண்டு போய் தண்ணியை கொண்டு போய் தேவத்துடன் கலக்கணும்னு போய் தொட்டவுடனே தான் சுகம் கிடைக்கும். ஆனா கொண்டு போய் விடுறதுக்கு ஆள் இல்லையே, ஆளும் இல்ல, எழுந்து போக முடியல. ஆனால் இவன் எப்படிக்கு ஒரு விசுவாசம், என்றைக்காவது ஒரு நாள் நிச்சயமாக எனக்கு சுகம் கொடுப்பார், சுகம் கிடைக்கும். எவ்வளவு பெரிய விசுவாசம் இருக்கு. அதனாலதான் பவுல் சொல்றாரு, விசுவாசமானது நம்பப்படுகள் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமாக இருக்கிறது. ஆகவே அன்பானவர்கள், விசுவாசிக்கிறவனுக்கு என்ன சொல்றாரு, எல்லாம் கூடும் என்று Mark 9:21 சொல்றாரு. விசுவாசம் ரச்சித்ததுங்கிறாரு. விசுவாசம் ஜெபம் பிணியால என்ன செய்யுமா, ரச்சிக்குமா. விசுவாசத்தோடு போய் நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தருடைய சமூகத்தில் அப்படிப்பட்ட காரியங்கள் கிடைக்கும். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரே நிமிஷம் கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, உம்முடைய நேசகுமாரனாய் இயேசு கிறிஸ்துவே, எனக்காக எங்களுக்காக நீரை அனுப்பி நீர் ஆண்டவரே, உலகம் தரக்கூடாத மிகப்பெரிய சமாதானத்தை யோவான் 3:16 நான் கெட்டு போகாமல் இருப்பதற்காக நித்திய ஜீவனை அடையும் படிக்கை ஆண்டவரே உடைய குமாரனை தந்து இவ்வளவாய் நீர் அன்பு உறுதியில் அதற்காக சொத்திருக்கிறேன். உடைய அன்பிற்கு ஆழமில்லை, அகலமில்லை, உயரமில்லை. உம்முடைய அன்பை குறித்து ஆண்டவர் அளவிட முடியாத அன்பு ஆண்டவரே. தாயனுடைய அன்பு, தகப்பனுடைய அன்பு, பிள்ளைகளுடைய அன்பு, கணவனுடைய அன்பு, மனைவியினுடைய அன்பு, எல்லாம் ஒரு நாளிலும் மாறிப்போகிற அன்பு ஆண்டவரே. உம்முடைய அன்பு மாறாத அன்பு, அந்த திவ்ய அன்பு நிமித்தமாக அடிமை கூட தெரிந்து கொண்டு எங்கிருக்கிற அருமையான தெய்வ பிள்ளைகளை ஒவ்வொருவரையும், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லி தெரிந்து கொண்டிருக்கிறேன். காரணம், நீங்கள் போய் கனி கொடுக்கும் படிக்கும் அந்த கனி உங்களில் நிலைத்திருக்கும் படிக்கும் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று சொன்னேன். ஆமாண்டவரே, அருமையான இந்த நாளில் ஆபிரகாமனுடைய விசுவாசத்தை பார்த்தோம், யோபனுடைய விசுவாசத்தை பார்த்தோம், அந்த 100 புறஜாதி அந்த மனுஷனுடைய விசுவாசத்தை பார்த்தோம் ஆண்டவரே. அந்த ஏழை மகள் ஆண்டவரே சமுதாயத்தில் வழிக்கு தவறி விழுந்து அந்த பெண்ணினுடைய ஒரு வாழ்க்கை விசுவாசத்தை பார்த்தோம். இந்த போல எங்களுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்திக் கொள்ள ராஜா தொடர்ந்து ஆவியான ஒரு வழியில் நடத்த. இந்த திருச்சபை மக்களுக்காக, அருமையான ஆயருக்காக, ஐயாவுக்காக, அருமையான ஆயிரம்மாவுக்காக கொடுத்த அன்பு பிள்ளைகளுக்காக ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். விசேஷமாக திருச்சபையில் இருக்கிற கமிட்டி அங்கத்தினர்களுக்காக உம்மை துதிக்கிறேன். திருச்சபை விசுவாச குடும்பங்களை ஆசீர்வதி ஆண்டவரே. பிள்ளைகள் எல்லாம் சிறுவர் சிறுமிகளை ஆசீர்வதி. எதிர்காலத்தில் இந்த திருச்சபையின் தூண்களாக, தலைவர்களாக மாற்ற உதவி செய்ததெல்லாம் தொடர்ந்து காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. அடியன் இந்த பகுதிக்கு வர கர்த்தர் முதலாவது உதவி செய்தீர். அதற்கடுத்தது எங்கள் அருமையாய் மத்தியில் இருக்கிற கனகராஜையா, அந்த இடத்துல ஒரு சபை இருக்கிறது என்று அறிமுகப்படுத்தி கடந்த மாதம் அழைத்துக் கொண்டு வந்தார். அதை ஆண்டவரே மனதில் வைத்து இந்த திருச்சபையுடைய போதகிறவர்கள், கமிட்டி அங்கத்தினர்கள் ஆண்டவரை இணைந்து இசைந்து தேவனுடைய வார்த்தை கொடுக்க அனுமதிக்கத்தபடியாலும் முயற்சிக்கிறோம். அவர்களையும் ஆசீர்வதிகள் தொடர்ந்து காத்துக்கொள்ளும் ஆண்டவரை. வரக்கூடிய நாள் வரையில, மத்திய ஆகாயத்திலும் சந்திக்கிற நாள் வரையில, நாங்கள் விசுவாசத்தில் நிலைத்திருந்து 1000 ஆட்சியும் உம்முடைய சிங்காசனத்தில் உமோடு கூட அமரக்கூடிய கிருபையும் எங்களுக்கு தந்தள்ள வேண்டுமாய். இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.